அப்படி இந்த மும்மலங்களும் நீங்கினால் ஆன்மா என்ன நிலையடையும்? தூய்மையடையும். ஆன்மா தூய்மையடையும். மலந்தான் அழுக்கு. மலம் என்றாலே அழுக்கு. உயிரிலேயே கலந்திருக்கிற அழுக்குகள் இந்த மூன்று. இந்த மூன்று அழுக்குகளும் நீங்கினால் ஆன்மா தூய்மை பெறுகிறது. அதை ஆன்ம சுத்தி என்று நாம் பின்னாலே பார்க்க போகிறோம். ஆன்ம சுத்தி. பாடையில் உள்ள அழுக்கு என்ன செய்கிறது? அந்த ஆடையினுடைய வெண்மை நிறத்தை தெரிய விடாமல் மறைத்துக் கொண்டிருக்கிறது. ஆடையில் உள்ள அழுக்கு. அந்த அழுக்கை நீக்கிவிட்டால் ஆடையினுடைய வெண்மை பளிச்சென்று தெரிகிறது. அதே போல இந்த ஆன்மாவில் இருக்கிற இந்த மும்மலங்களாகிய அழுக்கு நீங்கினால் ஆன்மா தூய்மை பெற்று தன்னை உணரும். தான் யார் என்பதை உணரும். தன்னை எவ்வாறு உணரும் என்றால், நான் உடம்பு அல்ல என்ற உண்மை அதற்கு விளங்கும். நான் உடம்பு அல்ல. நாமெல்லாம் இப்போது உடம்போடு சேர்ந்து உடம்பாகவே தானே இருக்கிறோம். உடம்பாகத்தான் இருக்கிறோம். உடம்பு வேறு என்ற உண்மையை உணர்வதற்கு எத்தனையோ பிறவி வேண்டியிருக்கிறது. விழாவுக்கு, ஒரு பெரிய விழாவுக்கு ஒரு தொடங்கி வைப்பதற்காக ஒரு அமைச்சரை கூப்பிட்டார்கள். அவர் வந்தார். அவருக்கு மரியாதை செய்ய வேண்டுமே. உடனே அமைப்பாளர் ஒரு பெரிய மாலையை தூக்கி கொண்டு வந்து போடுகிற போது, அமைச்சர் அவர்களுடைய உடம்புக்கு இந்த மாலையை சாத்துகிறேன். அமைச்சர் அவர்களுடைய உடம்புக்கு, அதுதானே உண்மை, உடம்புக்கு தானே அடிக்கிறோம் என்று சொன்னால் அந்த அமைச்சர் பொறுத்து கொண்டு கையில துப்பாக்கி இருந்தார். ஆக இது எதை காட்டுகிறது? அத உடம்பு வேறு நான் வேறு என்று நினைத்து பார்க்க கூட நமக்கு மனசு இல்லை. உடம்பு வேறு நான் வேறு என்று சொன்னாலே கோபம் வருகிறது. அந்த அளவுக்கு நாம் ஒற்றுமைப்பட்டு இருக்கிறோம் உடம்போடு. அது பக்குவப்பட்டால்தான் உடம்பு வேறு நான் வேறு என்பது தெரியும். எனவே மல பரிபாகம், ஆணவ மலம் நீங்கும் போதுதான் ஆன்மா தன்னை, நான் உடம்பின் வேறு, நான் சித்துப்பொருள், ஆனால் தானே அறிகிற சித்துப்பொருள் அல்ல, இறைவன்தான் என்னோடு உடனாக இருந்து அவன் அறிவிக்க நான் அறிகிறேன், அவன் செய்விக்க நான் செய்கிறேன். எனக்கென்று எந்த அறிவும் இல்லை, எனக்கென்று எந்த செயலும் இல்லை. திருவுருள் பண்ணிலே படித்திருக்கிறீர்கள், பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவு என்ற பெயர் நன்று. அற ஆக இந்த ஆன்மாவுக்கு போய் அறிவு, சித்து என்ற பெயர் வைத்திருக்கிறார்களே, இது ரொம்ப வேடிக்கையாக அல்லவா இருக்கிறது? சித்து என்றால் என்ன இலக்கணம்? தானாக அறிய வேண்டும், அதுதானே சித்து. இறைவன் ஒருவன் தான் அப்படிப்பட்ட சித்து, தானே அறிகிற சித்து. இந்த உயிரை போய் சித்து என்று சொல்லுகிறார்களே என்று வேடிக்கையாக சொல்லுகிறார். எனவே நான் இறைவனால் தான் அறிகிறேன், இறைவனால் தான் நான் செயல்படுகிறேன். எனவே அவன்தான் தலைவன், அவன்தான், அவன் வழிப்பட்டவன், எனக்கென்று எந்த சுதந்திரமும் இல்லை என்று உணர்வதுதான் தன்னையும் தலைவனையும் உணர்தல். அதுதான் தன்னையும் தலைவனையும் உணர்தல். தன்னுடைய செயலற்ற தன்மையை உணர்ந்து இறைவன் வழிபட்டு நிற்றல், அருள் வழியில் நிற்றல், அருள் வழியில் நிற்றல், இறைவனுக்கு ஆட்படுதல். அப்படிப்பட்டவர்கள்தான் ஞானம் பெற்றவர்கள், உண்மை ஞானத்தை பெற்றவர்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அந்த ஞானம் பெற்றவர்கள் உடலிலே பற்று இல்லாமல் இருப்பார்கள். உடல் பற்று, உடல் வேறு நான் வேறு, உடல் பற்று அற்று இல்லாமல் இருப்பார்கள். உலகப்பற்று அவர்களுக்கு சிறிதும் இருக்காது. உலகத்திலே வாழ்ந்தாலும் அவர்கள் பற்றியின்றி இருப்பார்கள். இறைவனை உயிரினும் மேலாக நேசிப்பார்கள். இறைவன்தான் எனக்கு உயிர் என்று கருதுவார்கள். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலேயன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். அவர்கள்தான் இந்த முதல் வரியிலே சொல்லப்பட்டவர்கள். தம்மை உணர்ந்து தமை உடைய தன் உணர்வார். மானக்கஞ்சார நாயனார் என்ன செய்தார்? மானக்கஞ்சார நாயனார் நினைவிருக்கா தெரியல? என்ன மானக்கஞ்சா தெரியுமாம்மா என்ன அவருடைய செயல் என்ன? ஆமா, மகள், அருமை மகள். அவளுக்கு திருமண நாள் அன்றைக்கு அந்த நேரம் பார்த்து ஒரு சிவனடியார் வந்து, உன் மகளுடைய கூந்தல், அந்த நீண்டு தழைத்து வளர்ந்திருக்கிற கூந்தல் எனக்கு வேண்டும் என்று கேட்ட நிலையில அவர் ஒரு கணமாவது தயங்கினாரா? அப்பொழுதே தன்னுடைய உடைவாளை எடுத்து கூந்தலை அறிந்து கொடுத்தாரே, இது சாதாரண செயலா? ஞானம் பெற்றவர்களாலே தான் முடியும், இறைவனை உணர்ந்தவர்களாலே தான் அந்த நிலை முடியும். கண்ணப்ப நாயனார், கண்ணப்ப நாயனார், எல்லா நாயன்மார்களும் அதே போலத்தான். அறிவாள் தாய நாயனார் பெருமானுக்கு உணவு எடுத்துக்கொண்டு போகிறார், நிவே நைவேத்தியம், அந்த சோறு கறி வகைகள் எல்லாம் தலையிலே வைத்துக் கொண்டு செல்லுகிறார். ஆனால் அவர் பட்டினி, பல நாள் பட்டினி, அதனாலே நடக்கிற போது தள்ளாடி தடுமாறி விழும்போது அந்த உணவு கீழே சிந்தி விடுகிறது. அப்போது ஐயோ பெருமான் பசியோடு இருப்பாரே என்று அந்த நிலையை பொறுக்க முடியாமல் தன் கழுத்தையே அறுத்து கொள்ள போகிறாரே. ஆக இப்படி நாம் பெரியவரான நாயன்மார்கள் எல்லாம் இதற்கு இலக்கியமாக வாழ்ந்தவர்கள், அவர்கள் தங்களை உணர்ந்தவர்கள், தலைவனை உணர்ந்தவர்கள். அதைத்தான் மெய்கண்டார் இந்த முதல் வரியிலே அமைத்திருக்கிறார். தம்மை உணர்ந்து தம்மை உடைய, தம்மை அடிமையாக உடைய தலைவனையும் உணர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட பெரியோர்களுக்கு, பெருமக்களுக்கு, அப்படிப்பட்ட பெருமக்களுக்கு நான் அடியவன் என்று மெய்கண்டார் சொல்லுகிறார். எம்மை உடைமை இரண்டாவது வரியில், அப்படிப்பட்டவர்கள் எம்மை உடைமையால், அவர்கள் எம்மை அடிமையாக உடையவர்கள், தான் அவர்களுக்கு அடிமை. அந்த பெருமக்கள் யாருக்கு அடிமை? இறைவனுக்கு அடிமை. பெருமக்கள் இறைவனுக்கு அடிமை, அவர்களுக்கு நான் அடிமை. எனவே அடியார்க்கு அடியேன் என்று சுந்தரர் சொல்வதைப் போலவே அவரை பின்பற்றிய மெய்கண்டாரும் எம்மை உடைமை உடைமையால் எமை இகழார். அந்த பெருமக்களுக்கு நான் அடியவனாதலாலே அடியவனாகிய நான் செய்த இந்த நூலை அந்த பெரியோர்கள் இகழ மாட்டார்கள், இகழாமல் என்னுடைய நூலை ஏற்றுக்கொள்வார்கள். எமை இகழார் என்று மெய்கண்டார் தன்னுடைய பணிவினை புலப்படுத்தினார். அடுத்து அடுத்த பகுதியில் பிரசமயத்தாருடைய நிலையை கூறுகிறார். பிரசமயத்தார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஒரே வார்த்தையிலே அடக்கிவிட்டார். தம்மை உணரார். அவர்களெல்லாம் தம்மை உணராதவர்கள். அதாவது என்ன பொருள்? ஆன்மாவினுடைய இயல்பு என்ன என்பதையே உணராதவர்கள், ஆன்மாவினுடைய உண்மை இயல்பை உணராதவர்கள். தம்மையே உணராத அவர்கள் எப்படி தலைவனை உணரப்போகிறார்கள்? தம்மையே சரியாக உணர்ந்து கொள்ளாதவர்கள் தலைவனை எவ்வாறு உணர்ந்து கொள்ள முடியும்? தம்மை உணரார், உணரார், அடுத்த உணராருக்கு தலைவனையும் உணராதவரே. தம்மை உணராதவர் தலைவனையும் உணராதவர். எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமானால், இந்திய தத்துவத்தில் நியாயம் வைசேடிகம் என்ற இரண்டு தத்துவங்கள் இருக்கின்றன. நியாயம் வைசேடிகம் ரெண்டும் ஏறத்தாழ ஒத்த கொள்கை உடையவை. எனவே ரெண்டையும் சேர்த்துத்தான் இந்திய தத்துவத்திலே ஒரே பெயர் கொடுத்து வழங்குவார். தர்க்கம், தர்க்கம் என்று குறிப்பிடுவார். இந்த ரெண்டு தத்துவங்களிலேயும் உயிரை பற்றிய கோட்பாடு என்ன என்றால், அவர்கள் உயிரை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? உயிர் என்பது இயற்கையிலே அறிவற்றது. எப்படி? அவர்களுடைய கோட்பாடு, உயிர் என்பது இயற்கையிலே அறிவற்றது, ஜடம். உயிர் என்பது ஜடம், அறிவு கிடையாது. அவர்களுடைய அறிவு உயிர் கோட்பாடு அப்படி. மேலே என்ன சொல்லுகிறார்கள்? அப்படி கொண்டதனாலே அதற்கேற்பத்தான் அவர்களுடைய தத்துவமும் அமையும். ஒரு சமயத்தினுடைய உயிர் கொள்கை எப்படியோ அதற்கு ஏற்பத்தான் அவர்கள் தத்துவத்தை அமைத்துக் கொண்டது கட்டுநிலை முத்தி நிலை எல்லாம் சொல்லுவார்கள். இப்ப இப்படி சொன்னதனாலே இந்த உயிர் என்பது அறிவற்றது, ஆனால் உடம்போடும் மனத்தோடும் சேர்கிற போது அதற்கு அறிவு உண்டாகிறது. எப்படி இந்த உயிர் உடம்போடும் மனத்தோடும் சேர்கிற போது அவற்றின் சேர்க்கையால் உயிருக்கு அறிவு செயற்கையாக உண்டாகிறது. மனத்தின் சேர்க்கையினாலே அறிவு உண்டாகிறது. அந்த அறிவினாலே என்ன ஏற்படுகிறது? அந்த அறிவினாலே உலகப்பொருள்களை அறிந்து அதன் மேலே ஆசைப்படுகிறது. ஆசைப்பட்டதுனாலே என்ன உண்டாகிறது? துன்பம். ஆசையினாலே வருவது துன்பம். எனவே ஆன்மா படுகிற துன்பத்துக்கு எது காரணம்? ஆசை, பற்று. அந்த பற்றுக்கு எது காரணம்? மனத்தினுடைய சேர்க்கை. எனவே அங்கு அவர்கள் சொல்லுகிற முத்தி நிலை என்ன என்றால், இந்த மனத்தினுடைய தொடர்பு நீங்க வேண்டும். அப்படி நீங்கினால் என்ன ஆகும்? உயிர் அறிவற்றதாகிவிடும், கல் போல ஆவது. அதுதான் முத்தி நிலை. இப்ப துன்பம் இல்லை அல்லவா? உலகத்தை அறிந்தால்தானே துன்பம். எனவே கல்லை போல அசைவற்று கிடப்பதுதான் முத்தி நிலை என்ற ஒரு வினோதமான கருத்து இவர்களுக்கு. எனவே இங்கே இறைவனை சொல்லுவார்கள், இறைவன் என்ற ஒன்றை சொல்லுவார்கள், ஆனால் இறைவனுக்கு முதன்மை கொடுக்க மாட்டார்கள். இறைவன் என்று பெயருக்கு வைத்திருக்கிறார்களே தவிர நாம் என்ன இறைவனுக்கு இடம் கொடுக்கிறோம்? இங்கே இறைவன்தான் முதன்மையானவன். முடிவிலே எல்லா ஆன்மாக்களும் அவனை சேர்ந்து அவன் அளிக்கின்ற, அவன் தருகிற பேரின்பத்தை அனுபவித்தல், இதுதான் சைவத்தில முடிநிலை. ஆனால் அவர்கள் இறைவனை ஒப்புக்கொண்டாலும் அவன் இறைவனுக்கு உயிர்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டான். அவனுடைய வேலையெல்லாம் என்ன? உயிர்களுடைய வினைக்கு ஏற்ப உடம்புகளை படைத்துக் கொடுப்பான். உடம்பை படைத்துக் கொடுப்பதோடு சரி, அவனை போய் சேர வேண்டும் என்ற முறை அங்கே கிடையாது. இறைவனை சேர வேண்டும், அவனுடைய பேரின்பத்தை நுகர வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. எனவே இப்படிப்பட்டவர்கள்தான் தம்மை உணரார் தலைவனையும் உணராதவர்கள் என்று இங்கே தம்மை உணரார் உணரார். அடுத்து என்ன சொல்லுகிறார்? தம்மில் உடங்கு இயைந்து. உடங்கு இயைந்து, உடங்கு இயைந்துனா ஒன்று கூடி. உடங்கு இயைந்து ஒன்று கூடி தம்மில் புணராமை. அப்படி ஒன்று கூடினாலும் தங்களுக்குள்ளே கருத்து ஒற்றுமை இல்லாமல் தங்களுக்குள்ளே பூசலிட்டுக் கொள்வார்கள். தங்களுக்குள்ளேயே வாதம் செய்து கொண்டு தம்மில் புணராமை. புணராமைனா சேராது, தமக்குள்ளே ஒற்றுமை, கருத்து ஒற்றுமை ஏற்படாமல். அது எது போல என்றால், ஒரு நாலு குருடர்கள், நான்கு குருடர்கள் ஒரு யானையை போய் பார்த்து ஒவ்வொரு உறுப்பாக தடவி, காலை பார்த்த காலை பிடித்தவன் யானை தூணை போல இருக்கிறது என்று, காதை பிடித்தவன் அதுக்கு என்ன பேரு, முரம் போல இருக்கிறது என்று இப்படியெல்லாம் சொல்லுகிறான். பிறகு அந்த வழியாக ஒரு கண்ணுடையவன் வந்து பார்த்து நீங்கள் சொல்வதெல்லாம் தவறு என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இல்லை, நீ சொல்வதுதான் தவறு, நாங்கள் சொல்வதுதான் உண்மை என்று வாதிடுகிறார்களே, அதை போலத்தான் மெய்கண்டார் சொல்கிறார். நான் உண்மையை எடுத்து சொன்னாலும் இந்த பிற சமயத்தார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாங்கள் பிடித்ததே சாதிப்பார்கள். எனவே அவர்கள் இந்த நூலை ஏற்பார்களா? என்னுடைய நூலை அவர்கள் ஏற்க மாட்டார்கள். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் அவர்களை மதிக்க மாட்டேன் என்று கூறுகிறார். தம்மில் புணராமை கேளாம், கேளாம்னா மதிக்க மாட்டோம், நான் மதிக்க மாட்டோம். யாரை, எதை? கேளாம் புறன், புறன்னா பழிப்பூரை. அவர்கள் என்னை பற்றி கூறுகிற பழி சொற்களை ஒரு பொருளாக நாம் மதிக்க மாட்டோம். அவர்கள் இந்த நூலை இகழ்ந்து என்ன பழித்தாலும் நான் அதை பற்றி கவலை கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். எப்படி ஒரு ஒரு யானை, கம்பீரமான யானை சாலையிலே நடந்து கம்பீரமாக நடந்து செல்லுகிறது, திருநாய்களை என்ன செய்யும்? குறைத்து கொண்டே பின்னாலே ஓடி வரும். அந்த யானை கொஞ்சமாவது கவலைப்படுகிறோம், அது பாட்டுக்கு தன்னுடைய போக்கிலே அந்த நாய்களை பொருட்படுத்தாமல் செல்லுகிறது. அதே போல மெய்கண்டார் இந்த பிற சமயத்தாரையெல்லாம் ஒரு பொருளாக மதிக்காமல் கூறுகிறார். தம்மை உணரார் உணரார் உடங்கியைந்து தம்மில் புணராமையால் கேளாம் புறம் என்று கூறுகிறார். இப்படி இது அவையடக்கத்தினுடைய பொருள் அமைப்பு.